இன்னும் சுகம் தாராயோ தென்றலே வாராயோ இன்னும் சுகம் தாராயோ.
இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நற்சிந்தனையாக சுவாமி தயானந்த சுவாமியின் அருளையே கேட்போம். ஆசைப்படுவது தவறா என்ற கேள்விக்கு அவர், தவறு இல்லை, அது நமது உரிமை. உரிமையை தவறாக பயன்படுத்தக்கூடாது, உரிமை பயன்படுத்தப்படாமலும் இருக்கக்கூடாது. ஒருவர் எதற்கு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். ஆசை இல்லாமல் பெரிய ஆடிட்டோரியங்களையோ கட்டி இருக்க முடியாது, உரை நிகழ்ச்சிகளையோ கச்சேரிகளையோ ஏற்பாடு செய்யவும் முடியாது. இலக்கை நோக்கி ஆசைகள் இருக்க வேண்டும். ஒன்றை அடைவதற்காக இருக்கலாம், அல்லது விளக்குவதற்காக இருக்கலாம். விருப்பப்படுவதை அடைவதற்கான வழிமுறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இலக்குகளை அடைவதில் நமது அணுகுமுறை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இதில் எதிர்பார்த்ததற்கு மேலாக கிடைக்கும் போது பூரிப்பும், எதிர்பார்த்ததற்கு குறைவு ஏற்படின் அதிருப்தியும் சோர்வும் என ஏற்படலாம். ஒரு தடவை இழப்பு என்றால் பிரச்சனை இல்லை, மீண்டும் மீண்டும் ஏற்படுமாயின் நாம் தோல்வியை தழுவோம் என்ற சுய மதிப்பீட்டுக்கு வந்துவிடலாம். முடிவு எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்கும் போதுதான் பிரச்சனையிலிருந்து விடுபடுகிறோம். ஒவ்வொரு நாளையும் புத்தம் புது நாளாக கொண்டாடினால் அலுப்பு வராது. நன்றி, வணக்கம்.
நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், உள்ளாய் மாறியது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், உள்ளாய் மாறியது. கனிமொழிக்கென்மேல் என்னடி கோபம், கனலாய் காய்கிறது உந்தன் கண்களுக்கென்மேல் என்னடி கோபம், கணையாய் பாய்கிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், உள்ளாய் மாறியது. குலுங்கும் உந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ, குலுங்கும் முந்தானை சிரிக்கும் அத்தானை விரட்டுவதே நடியோ. உந்தன் கொடியிடையின்று படை கொண்டு வந்து கொல்வதும் ஏனடியோ. திருமண நாளில் மணவரை மீது இருப்பவன் நான் தானே, என்னை ஒருமுறை பார்த்து போற கண்ணாலே சிரிப்பவள் நீதானே. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம், முள்ளாய் மாறியது. மகளே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு சித்திரை நிலவே அத்தையின் மகளே சென்றதை மறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பாதையை திறந்துவிடு உந்தன் பக்தியில் திளைக்கும் அத்தான் எனக்கு பாதையை திறந்துவிடு நிலவுக்கு என்னில் என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது முள்ளாய் மாறியது.
இலக்கியச் சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக அமரகவி பாரதியார் எழுதிய மனிதனும் மிருகமும், மனிதனும் மிருகமும் என்ற கட்டுரையை அளிக்கின்றோம். மனிதர்களிடத்திலே எத்தனை விதமான மிருகங்கள் மறைந்துள்ளன என்று பாரதியார் விவரிக்கிறார். வஞ்சனையாலும் சூத்திரத்தாலும் சமயத்திற்கேற்ப பலவித கபடங்கள் செய்து சேவிப்பவன் நரி. ஊக்கமில்லாமல் ஏதேனும் ஒன்று நினைத்துக் கொண்டு மனம் சோர்ந்து தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருப்பவன் தேவாங்கம். மறைந்திருந்து பிறருக்கு தீங்கு செய்பவன் பாம்பு. தர்மத்திலும் புகழிலும் விருப்பமில்லாமல் அற்ப சுகத்திலே மூழ்கி கிடப்பவன் பன்றி. பிறருக்கு பெரியமாக நடந்து கொண்டு அவர்கள் கொடுத்ததை வாங்கி வயிறு வளர்ப்பவன் நாய். கண்ட விஷயங்கள் எல்லாம் திடீர் திடீர் என்று கோபமடைகின்றவன் வேட்டை நாய். அறிவு துணிவால் பெரும் பொருள்களை தேர்ந்தெடுக்காமல் முன்னோர் கூறியதே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பவன் கிளிப்பிள்ளை. பிறர் தன்னை எவ்வளவு அவமதிப்பாக நடத்தினாலும் தனது மந்த குணத்தால் பொறுத்துக் கொண்டிருப்பவன் கழுதை. வீண் மினுக்கு மினுக்கி தம்பம் பாராட்டுகின்றவன் வான்கோழி. தான் சிரமப்படாமல் பிறர் சொத்தை அபகரிப்பவன் கழுகு. ஒரு புது உண்மை வரும்போது அதை வரவேற்காமல் வெறுப்படைகின்றவன் ஆந்தை, அதாவது வெளிச்சத்தை கண்டு அஞ்சும் ஆந்தை. நமக்குள் வளரும் மிருகங்களை ஒழித்து மனிதத்தன்மையை வளர்க்க வேண்டும், மண்ணில் அமரராவோம் என்று பாரதியார் கூறுகின்றார். எவ்வளவு பொருத்தமான கட்டுரை பாருங்கள். அடுத்ததாக அன்றும் இன்றும் இந்த கட்டுரையில் அன்றைய நாளையும் இன்றைய நாளையும் ஒப்பிடுகின்றார்கள். அன்று வீடு நிறைய குழந்தைகள், இன்று வீட்டுக்கு ஒரு குழந்தை. அன்று பெரியவர் சொல்லி பிள்ளைகள் கேட்டனர், இன்று சிறியவர் சொல்ல பெரியவர் பொழிக்கின்றார்கள். அன்று குறைந்த வருமானம் நிறைந்த நிம்மதி, இன்று நிறைந்த வருமானம் குறைந்த நிம்மதி. அன்று படித்தால் வேலை, இன்று படிப்பதே வேலை. அன்று வீடு நிறைய உறவுகள், இன்று நிறைய வீடுகள் உறவுகள் இல்லை. அன்று உணவே மருந்து, இன்று மருந்துகளே உணவு. அன்று முதுமையிலும் துள்ளல், இன்று இளமையிலே அல்லல். அன்று உதவிக்கு தொழில்நுட்பம், இன்று தொழில்நுட்பம் தான் எல்லாம். அன்று யோக வாழ்க்கை, இன்று போக வாழ்க்கை. இது மிகவும் சிந்திக்கத்தக்க ஒரு கட்டுரை அல்லவா? இறுதியாக பேராசிரியர் சேதுப்பிள்ளை எழுதிய ஒரு சிறு கட்டுரையை அளிக்கின்றோம். பாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் தென்னகத்திலே தூத்துக்குடியில் சிறையில் இருக்கும் பொழுது அவரை வெள்ளையர்கள் கைப்பற்றி பலவிதமான துன்பங்களுக்கு ஆளாக்கினார்கள். அவர் சிறையிலிருந்து கூறுவதாக எழுதப்பட்ட சிறு கட்டுரை. தென்னாட்டு துறைமுகமே, 300 ஆண்டுகளாக நீயே இந்நாட்டில் முதன்மை பெற்று விளங்குகின்றாய். முன்னாளில் வளமுற்றிருந்த கொற்கை துறைமுகத்தின் வழித்தோன்றல் நீயே என்றறிந்து உன்னை வணங்குகின்றேன். ஆயினும் அன்று இருந்த மாட்சியையும் இன்றுள்ள தாட்சியையும் நினைக்கும் பொழுது என் நெஞ்சம் குமுறுகின்றதே. பாரறிந்த கொற்கை துறைமுகத்திலே அன்று பாண்டியனுடைய மீனக்கொடி உயர்ந்து பறந்தது. இன்று அந்த மீனக்கொடி எங்கே? ஆங்கில நாட்டு கொடியன்றோ இன்று இந்த துறைமுகத்தில் பறக்கின்றது? வெள்ளை பரங்கியர் கப்பல் அன்றோ வேலையெங்கும் பறந்து திரிகின்றது? கொள்ளை லாபம் அடிக்கின்ற வெள்ளையர் கப்பலில் கூலிகளாய் வேலை செய்கின்றார்கள் நம் மக்கள். சொந்த நாட்டில் வந்தவர்க்கு அடிமை செய்து வயிறு வளர்ப்பது ஒரு வாழ்வாகுமா? பிறந்த நாட்டிலே பிறர்க்கு அடிமை செய்வது பேதமை அன்றோ? மிகவும் உணர்ச்சி ததும்பும் இந்த கட்டுரை பேராசிரியர் சேதுப்பிள்ளை அவர்களால் எழுதப்பட்டது. நன்றி, வணக்கம் நேயர்களே.
பாட்டொன்று கேட்போம்.
பருவம் மலை
கவிதையின் கைகள் மிக நீண்டவை, மிக மிக நீண்டவை. விஞ்ஞானத்தால் தொடமுடியாத பிரதேசங்களையும் ஒரு கவிதை தொட்டு விடுகிறது. காலம் என்னும் பரிமாணத்தின் விளிம்பை கடந்தும் கூட ஒரு கவிதையால் பயணம் செய்ய முடிகிறது. நினைத்து பார்க்க முடியாத ஓர் உள்ளடக்கத்தை இதோ கவிஞரின் இந்த கவிதை கையாண்டிருக்கிறது. கடைசி மூச்சு, கடைசி முத்தம், கடைசி விருந்து என்று கவிதைகள் சிந்திக்கப்பட்டது இயல்பு. ஆனால் கவிஞரின் இந்த கவிதை இந்த பூமிக்கு எப்போதோ வரப்போகிற கடைசி பகலை பற்றி சிந்திக்கிறது. சூரியன் என்கிற சுடு கிரகம் தன் சூடு குறைந்து சூடு குறைந்து என்றோ ஒரு நாள் அணையப்போவது நிச்சயம். அப்படி அணைந்தால் இந்த பூமிக்கு என்ன நேரும் என்ற ராட்சச சிந்தனையை ரகசியமாய் பேசுகிறது இந்த கவிதை. ஆனால் சூரியன் அணைந்து போனாலும் மானுடம் மரித்து போகாது என்ற நம்பிக்கை மொழியோடு கவிதையை முடித்திருப்பதுதான் இந்த கவிதையை உலக கவிதைகளுள் ஒன்றாக உயர்த்தி இருக்கிறது.
கடைசி பகல் இன்னும் பல லட்சம் ஆண்டுகளில் சூரியன் அணைந்து விடுமாம். அதன் பின் எப்போதும் பூமிக்கு இரவுதானாம். பூமிக்கு வரவிருக்கும் அந்த கடைசி பகல் பற்றி சிந்தித்த போது பூமிக்கு இன்றுதான் கடைசி பகல். இனி இந்த பூமி சூரியனின் கல்லறை. இன்று ஏற்றப்படும் விளக்குகளை இனி அணைக்க முடியாது மனிதனே. இனி பூபாலம் இல்லை, வாசல் தெளிக்கும் வளைவோசை இல்லை. உன் ஜன்னல் கம்பிகளுக்கு தங்க முலாம் பூசும் அதிகாலை இனி இல்லை. பூமி அரங்கில் யுகம் யுகமாய் ஓடிக்கொண்டிருந்த பகல் காட்சி இன்றுதான் கடைசி. நாளை முதல் கிழக்கு திலகம் இழக்கும், திசைகள் பதவி இழக்கும், கார்களில் மின் அணுக்கள் திசை காட்டும், வானசாஸ்திரம் திருத்தப்படும். இனி கிரக தொகுதிக்கு பெயர் சூரிய குடும்பம் அல்ல, சூன்ய குடும்பம். பூமிக்கு இனிமேல் வருடங்கள் இல்லை, பூமிக்கு இனிமேல் பருவங்கள் இல்லை. இருளின் மடியில் உலகம், உலகின் மடியில் இருள். நிலாவுக்கு இனிமேல் நித்திய அமாவாசைதான். விஞ்ஞானிகள் விடிய விடிய மன்னிக்கவும் இருள இருள சிந்திப்பார்கள். மரணப்படுக்கையில் பூமி இரத்ததானம் செய்வது யார்? இந்த பூமி ஊட்டின் மேல் படிப்படியாய் பனிப்படலம், கடல் இருந்த பரப்பெல்லாம் பனிக்கட்டி பாலைவனம். மாஜி கடல்களில் மனைகள் வாங்க விற்க அறிவிப்பு பலகைகள். பூமிக்கு இனிமேல் புயல் மழை இல்லை, குடிதண்ணீர் பரவாயில்லை, பாலித்தீன் பைகளில் பனிக்கட்டி விற்கலாம். மரங்கள் மரிக்கும், கரியமில வாயுவால் காற்று கனக்கும், அங்கங்கே மொத்தமாகவும் சில்லறையாகவும் ஆக்சிஜன் விற்கும். மண்ணின் மனிதர்கள் மலையேறும் மனிதர்களாய் ஆக்சிஜன் சுமந்து அலைந்து திரிவர். சரி, இனி ஏது செய்வாய் மனிதா? தன் அடிவயிற்று நெருப்பும் அணைந்து விட்டால் இந்த பூமியும் இறந்துவிடும். பூமியை புதைக்க அவ்வளவு பெரிய கல்லறைக்கு எங்கே போவாய்? கூடாது, பூமி இறந்துவிடக் கூடாது, கூடாது. மனித ராசி மாண்டுவிடக் கூடாது. ஒவ்வொரு நட்சத்திரமும் பல மடங்கு சூரியனாமே. மனிதா, இந்த பூமியை ஒரு நட்சத்திரத்தை நோக்கி நகர்த்து. அல்லது ஒரு செயற்கை சூரியன் சிருஷ்டி, அல்லது உஷ்ணம்தானே வேண்டும். ஏதேனும் ஒரு கிரகத்தை எரி, உன்னால் முடியும். நீ கடவுளையே படைத்தவன், இதையா படைக்க மாட்டாய்?
சிவம் அவர்களின் உரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை கேட்கலாம்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வாழ்வில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள். ஆனால் என்ன சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் என்னுடைய அமைதியை கெடுத்து விடுகிறார்கள். நான் அமைதியாக இருக்க விரும்பினாலும், சண்டையை போடக்கூடாது என்று நினைத்தாலும் கூட வலிந்து என்னை பல பேர் சண்டைக்கு இழுக்கிறார்கள். என் மன அமைதியை கெடுத்து என்னை அமைதியற்றவனாக ஆக்கி விடுகிறார்கள் என்பதுதான் பலர் உலகத்தின் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு. நாங்கள் கூட மேடையில் பேசுகிற போது வேடிக்கையாக ஒரு சம்பவம் சொல்வது உண்டு. ஒருத்தர் பேருந்து பஸ்ஸில் ஏறி உட்கார்கிறார். அவருடைய ராசி பலன் என்ன என்று நாளிதழ் வாங்கி பார்த்தார். அவருக்கு வீண் பிரச்சனை என்று போட்டிருந்தது. ஒரு தமாஷ், ஒரு வேடிக்கைக்காக சொல்வது. பொது ராசி பலன் சொல்வதில் எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை, அது வேறு. ஒரு வேடிக்கைக்காக சொல்லுகிறேன், பேருந்தில் ஏறி உட்கார்கிற போது அவருக்கு வீண் பிரச்சனை என்று அவருடைய ராசிக்கு போட்டிருந்தது. சரி, நாம் வாயவே திறக்கக்கூடாது, வம்பு வரும் என்று அமைதியாக உட்கார்ந்திருந்தார். பக்கத்தில் வந்து ஒருவர் உட்கார்ந்து விட்டு லேசாக ஒரு சிரிப்பு சிரித்தார். இவர் பதிலுக்கு சிரிக்க கூட வேண்டாம் என்று மௌனமாகிவிட்டார். அந்த மனிதர் மெதுவாக கேட்டார், எங்க போகிறீர்கள், மதுரைக்கா என்று ஆரம்பித்தார். இவர் பேசவே இல்லை. அந்த வந்தவர் கேட்கிறார், ஏன் நான் கேட்கிறேன், உனக்கு என்ன காது கேட்காதா, பதில் பேச வேண்டாமா, உட்கார்ந்துருக்கீ அப்படியே பேசாம பேசக்கூடாதா அப்படின்னு. அதுக்கு இவர் பதில் பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் நான் உடனே அந்த பக்கத்துல இருந்த ரொம்ப கடுப்பாயிட்டார், உனக்கு திமிரா, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீ, அப்ப நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று. உடனே இவர் பணிந்து சொன்னார், ஐயா கோவித்துக் கொள்ளாதீர்கள், இன்னைக்கு எனக்கு ராசி பலன் பார்த்தேன், அதுல வீண் பிரச்சனை என்று போட்டிருந்தது, வம்பை தவிர்க்கலாமே என்பதற்காகத்தான் பேசாமல் வருகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அவ்வளவுதான் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இந்த மனிதர் ஆரம்பிச்சார், அப்ப நீ என்ன என்ன சண்டைக்காரன்னு நினைச்சியா, அனாவசியமா வம்பு வளர்க்கறவன் நினைச்சியா, பிரச்சனை பண்றவன் நினைச்சா, அப்ப நீ என்னை பத்தி என்னதான் நினைக்கிற என்று அந்த இடத்துல ஆரம்பித்தவர் அவர் மதுரையில வந்து இறங்குகிற வரை திட்டிக் கொண்டே வந்தார் என்று ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவோம். அதாவது பிரச்சனைகள் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தாலும் பிரச்சனைகள் வந்து உங்கள் வீட்டு கதவை தட்டுகின்றன, நீங்கள் மற்றவர்கள் உங்களை துன்பத்துக்கு வம்புக்கு இழுக்கிறார்கள் என்று ஒரு விவாதத்தை உலகத்திலே முன்வைப்பீர்கள். அதற்கான ஒரு ஆதாரத்தை நானே எடுத்து சொன்னேன். ஆனால் உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அமைதி அற்றவர்கள் தான் பிரச்சனைகளை விலைக்கு வாங்குகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இது ரொம்ப நுட்பமான விஷயம். சண்டை போடுவதற்கான சந்தர்ப்பம் வந்ததால் நான் சண்டை போட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா, சண்டை போடுவதற்கான சந்தர்ப்பம் வந்ததால் நான் சண்டை போட்டேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை உளவியல் நிபுணர்கள் ஒத்துக்கொள்வதில்லை. சண்டை போடுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள், அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற சமயத்தில் ஒரு பிரச்சனை இருந்த உடனே உங்கள் குணத்தை காட்டத் தொடங்கி விடுகிறீர்கள். எனவே சண்டையை நீங்கள் வரவேற்கிறீர்கள், வரவு வைக்கிறீர்கள், அதற்கான கோபப்படுவதற்கான எப்படி கோபப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த சந்தர்ப்பம் கிடைத்த உடனே அந்த கோபத்தை நீங்கள் அப்படியே வெளிப்படுத்துகிறீர்கள். எனவே உங்கள் துக்கத்துக்கு பிறர் காரணம் என்று சொல்லாதீர்கள் என்று ஞானிகளும் வேறு வகையான உளவியல் நிபுணர்களும் சில கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள். நான் இவையெல்லாம் தீர்க்கமான முடிவாக உங்களுக்கு சொல்லவில்லை, யோசிக்கலாம் என்று உங்கள் முன்னால் வைக்கிறேன். முடிவு செய்வது, ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ உங்களுடைய விருப்பம். உளவியல் நிபுணர்கள் இதற்கு ஒரு அழகான சம்பவம் சொல்வார்கள். இங்கிலாந்துல அமெரிக்கா போன்ற இடங்களில எல்லாம் மர பலகைகளில் தான் வீடு கட்டுவார்கள். காரணம், அதிக குளிர் இருக்கிற போது, அதிக வெப்பம் இருக்கிற போது மனிதனுக்கு சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக மர பலகைகளில் தான் வீடுகளை கட்டுகிற வழக்கம். அண்டர்கிரவுண்ட் என்று கீழே ஒரு வீடு பகுதி இருக்கும், வீட்டுல மையத்திலே ஒன்று இருக்கும், மேல் தளம் இருக்கும், மரத்திலே படி இருக்கும், மேல மரப்பலகை தான் மாடியாக மாடி தளமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு, அந்த வீட்டிலே ஒரு தனியாக இருக்கிறார். தன்னுடைய மாடிப்பகுதியை அவர் வாடகைக்கு விடுவதாக இல்லை, பேசாமல் பூட்டி வைத்திருக்கிறார். ஒருவர் வந்து வாடகைக்கு கேட்டார், ஐயா உங்கள் வீட்டிலே மாடி காலியாக இருக்கிறது, எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு கொடுக்க கூடாதா என்று கேட்டார். இல்லை இல்லை, எனக்கு பணம் பிரச்சனை இல்லை, பணம் தேவை என்பதில்லை, வாடகைக்கு கொடுத்தால் பிரச்சனை வரும், எனக்கு சத்தமே பிடிக்காது, மாடி வீட்டில் குழந்தைகள் டப 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 என்று ஓடுவார்கள், எதையாவது கீழே டமால் என்று போடுவார்கள், இதெல்லாம் எனக்கு தாங்காது, தலைவலி வந்துவிடும், அதனாலே நான் அப்படி யாருக்கும் வாடகைக்கு விடுவதாக இல்லை என்று பிடிவாதமாக சொன்னார் இந்த வீட்டுக்காரர். இந்த வந்தவர் சொன்னார், ஐயா எனக்கு குடும்பமே கிடையாது, கல்யாணமே ஆகவில்லை, குழந்தை குட்டி கிடையாது, அதனால எந்த டபடப எந்த படபட எந்த சத்தமும் இருக்காது, நான் வருவதுண்டு போவதுண்டு, அதுவும் நான் ஆபீஸ் போனால் 10 மணிக்குத்தான் இரவு வருவேன், எனக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது, தயவு செய்து எனக்கு வாடகைக்கு விடுங்கள், நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன், ஒரு சத்தம் வராது என்று சொல்லிவிட்டார். அந்த வீட்டுக்காரருக்கு பரம சந்தோஷம். சரி பரவாயில்லை, மாடியில் இருங்கள், வாடகை கொடுக்கிறீர்களோ இல்லையோ சத்தம் மட்டும் வரக்கூடாது.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை